வெல்கம் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம்.
We've been trying to understand some important principles from the word of God.
தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில முக்கியமான கோட்பாடுகளை நாம் படித்து வருகிறோம்.
Today we want to consider the subject of obedience.
கீழ்ப்படிதல் என்கிற காரியத்தை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம்.
Obedience to God's commandments.
தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதல்.
How important is that?
இது எவ்வளவு முக்கியம்?
What does grace mean in relation to obedience?
கிருபை என்பது கீழ்ப்படிதலை பொறுத்தவரை என்ன அர்த்தம்?
So let's begin with a verse in Romans chapter 5 and verse 19.
ஆகவே ரோமர் 5 அதிகாரம் 19 வசனத்தை வாசித்து நாம் ஆரம்பிப்போம்.
Here it says,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
the one man's disobedience many were made sinners, even so through the obedience of one many will be made righteous.
ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒரே ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள்.
So here it's speaking about Adam's disobedience and Christ's obedience.
ஆதாமுடைய கீழ்ப்படியாமை குறித்தும் கிறிஸ்துவுடைய கீழ்ப்படுதலை குறித்தும் இங்கே நாம் வாசிக்கிறோம்.
What is the characteristic of Adam?
ஆதாமுடைய தன்மை என்ன?
Disobedience.
கீழ்ப்படியாமை.
What is the characteristic of all of Adam's children?
ஆதாமுடைய எல்லா பிள்ளைகளுடைய தன்மை என்ன?
Disobedience to God's commandments.
தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமை.
Or in other words, sin.
இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் பாவம்.
Sin is disobedience to God's commandments.
பாவம் என்பது தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமை.
So when it says all have sinned, it means all have disobeyed God's commandments.
எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்று சொன்னால் எல்லாரும் தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல்
இருக்கிறார்கள். So when it says all have a sinful nature,
எல்லாருக்கும் பாவ சுபாவம் இருக்கிறது என்று சொன்னால்
it means all have a nature that wants to disobey God's commandments.
தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இருக்கிறது.
And we see that in children.
அதை பிள்ளைகளிடத்திலே பார்க்கிறோம்.
Children don't naturally tell the truth. They tell lies.
பிள்ளைகள் இயற்கையாகவே உண்மையை பேசுவது கிடையாது, பொய் பேசுகிறார்கள்.
You have to teach them to tell the truth.
சத்தியத்தை பேசுவதற்கு உண்மையை பேசுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
Naturally fight. We have to teach them to be peaceful.
இயற்கையாகவே சண்டை போடுகிறவர்களாக இருக்கிறார்கள், நாம் சமாதானமாக இருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும்.
They grab things for themselves. We have to teach them to share with other people.
அவர்கள் யாருக்கும் கொடுக்காமல் தனக்கு வேண்டும் என்று பிடுங்கிக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள், நாம் தான் பகிர்ந்து கொள்ள கற்றுக் கொடுக்க வேண்டும்.
It is nature.
அது ஒரு சுபாவம்.
So in Christ the unique feature is obedience.
ஆகவே கிறிஸ்துவுடைய தனித்தன்மை என்னவென்றால் கீழ்ப்படிதல்.
So what should be the characteristic of the followers of Jesus Christ?
ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பின்பற்றுகிறவர்களுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும்?
Obedience to God's commandments.
தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல்.
In the Garden of Eden,
ஏதேன் தோட்டத்திலே,
God gave Adam only one command.
தேவன் ஆதாமுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். அவ்வளவுதான்.
Don't eat from this one tree.
இந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம்.
And that one commandment he disobeyed.
அந்த ஒரு கட்டளை அவன் கீழ்ப்படியாமல்
போய்விட்டான்.
ஆதாம் மட்டுமல்ல,
God has given one commandment to children.
பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார்.
Only one.
ஒரே ஒரு கட்டளை.
Honor your father and mother.
உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாய்.
That is the one commandment children disobey everywhere in the world.
உலகத்தில் எங்கு பார்த்தாலும் இந்த ஒரு கட்டளை தான் மீறுகிறார்கள்.
Now take a third example.
மூன்றாவது உதாரணம்.
God has given only one commandment to Christians.
கிறிஸ்தவர்களுக்கு தேவன் ஒரே ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார்.
A new commandment I give unto you that you love one another as I have loved you.
நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவரையொரு நேசியுங்கள் என்கிற புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று
சொன்னார். And that is the commandment they disobey.
இந்த கற்பனையை தான் அவர்கள் கீழ்ப்படியாமல் போகிறார்கள்.
They go evangelizing the world.
முழு உலகத்தையும் போய் சுவிசேஷமயமாக்குகிறார்கள்.
Jesus told his disciples to go and evangelize also.
நீங்களும் போய் சுவிசேஷமயமாக்குங்கள் என்று சுவிசேஷர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கார்.
In one sense there are many commandments Jesus gave.
ஒரு விதத்தை பார்த்தால் இயேசு பல கற்பனைகளை கொடுத்திருக்கிறார்.
But at top of it all he said one new commandment I give you.
அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு புது கற்பனையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்.
Love one another.
நீங்கள் ஒருவரையொரு நேசியுங்கள்.
All men will know you are my disciples when you obey this one commandment.
இந்த ஒரு கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிவளாய் இருந்தால் உலகம் நீங்கள் சீஷர்கள் என்பதை அறிந்து கொள்ளும்.
I have also told you to go and make disciples.
நீங்கள் போய் சகல ஜாதியாரை சீஷராக்குங்கள் என்றும் சொல்லியிருக்கிறேன்.
I have told you to pray.
ஜெபிக்க முடியாது சொல்லியிருக்கிறேன்.
Told you to forgive others.
மற்றவர்களை மன்னிக்க முடியாது
சொல்லியிருக்கிறேன். But on top of it all,
அது எல்லாவற்றுக்கும்
one commandment.
ஒரே ஒரு
கட்டளை. Love one another.
ஒருவரை ஒருவர் அன்பு
கொள்ளுங்கள். That is the one commandment Christians disobey while they try to keep some of the others like going and evangelizing the world.
சுவிசேஷம் உலகம் முழுவதுமாய் சுவிசேஷத்தை பிரசங்கங்கள் என்கிற மற்ற கட்டளைகளை கை கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த முதலாவது இருக்கக்கூடிய கட்டளையை அவர்கள் கீழ்ப்படியாமல் போகிறார்கள்.
What is the importance of obedience in the Christian life?
கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கீழ்ப்படிதலுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது?
Many people have a wrong understanding of life under the law and life under grace.
பிரமாணத்துக்கு கீழாக உள்ள வாழ்க்கைக்கும் கிருபைக்கு கீழாக உள்ள வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை அநேகர் தவறாய் வழங்கியிருக்கிறார்.
The Bible says in John 1:17, Moses brought the law and Jesus brought grace.
இயேசு நியாய மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தான், இயேசுவோ கிருபையை கொண்டு வந்தார் என்று யோவான் 1:17 வாசிக்கிறோம்.
Before Christ was the age of law, after the Christ is the age of grace.
கிறிஸ்துவுக்கு முன்பாக பிரமாணத்தின் காலம், கிறிஸ்துவுக்கு பின்பாக கிருபையின் காலம்.
What relation have these two ages to obedience?
இந்த இரண்டு கால கட்டங்களிலே கீழ்ப்படுதலுக்கு என்ன உறவு இருக்கிறது?
Some people think
சில பேர்
எண்ணுகிறார்கள், under the law God was very strict.
பிரமாணத்தின் கீழாக தேவன் மிகவும் கடினமானவராய் இருந்தார்.
He said even the smallest disobedience I'll punish severely.
சிறிய கீழ்ப்படியாமைக்கும் நான் கண்டிப்பாய் தண்டனை தருவேன் என்று சொல்லுகிறார்.
Now in the time of grace God says it's okay if you disobey I'll forgive you.
ஆனால் கிருபையின் காலத்திலே கீழ்ப்படியாவிட்டால் பரவாயில்லை நான் மன்னித்து விடுவேன் என்று தேவன் கிருபையுள்ளவராக இருக்கிறார் என்று எண்ணுகிறார்.
It's almost as though God was a strict judge and policeman in the Old Testament.
பழைய உடன்படிக்கையிலே கண்டிப்புள்ள ஒரு போலீஸ்காரரைப் போல நியாயாதிபதியைப் போல இருந்தார் என்றும்,
but in the New Testament he's become like a grandfather who says you do what you like I won't punish you my grandchildren.
புது உடன்படிக்கைக்கு கீழாக நம்முடைய தேவன் தாத்தாவைப் போல மாறிவிட்டார், பேர பிள்ளைகள் தானே செய்கிறது செய்யட்டும், நான் அவளை தண்டிக்க
மாட்டேன்,
நான் உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன், கொஞ்சம் இனிப்பு வாங்கி
தருகிறேன்.
இவைகள் எல்லாம் ஒரு ஏமாற்று வஞ்சனை.
God has never changed.
தேவன் மாறாதவராய் இருக்கிறார்.
He was the same in the Old Testament, he's same in the New Testament.
பழைய ஏற்பாட்டிலும் அதே தேவன் தான், புதிய ஏற்பாட்டிலும் அவர் மாறாதவராய்
இருக்கிறார். He has not changed, his attitude has also not changed.
அவரும் மாறவில்லை, அவருடைய மனோபாவமும் மாறவில்லை.
He has not suddenly become kind.
திடீரென்று அவர் தயவுள்ளவராய் மாறவில்லை.
He was always kind.
அவர் எப்பொழுதுமே தயவுள்ளவராய்
இருந்தார். He was kind to Adam.
ஆதாமை தண்டிப்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய பாவத்துக்கு என்று ஒரு போக்கை வைத்திருக்கிறேன் என்று
சொன்னார். That my son will come through the woman and crush the serpent's head.
என்னுடைய மகன் ஸ்திரீனுடைய வித்தின் மூலமாக வந்து சாற்பத்தினுடைய தலையை நசுக்குவார் என்று சொன்னார்.
And he was strict in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே
கண்டிப்புள்ளவராயிருக்கிறார்.
புது ஏற்பாட்டிலேயும் கண்டிப்புள்ளவராய்
இருந்தார். The last book of the Bible details to the church in Laodicea if you lukewarm, I'll spit you out of my mouth.
லவோதிக்கியா சபைக்கு பார்த்து கடைசி புத்தகத்தில் சொல்லுகிறார், நீ வெதுதுப்பா இருந்தால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்.
That is not the words of a grandfather.
அது தாத்தாவுடைய வார்த்தைகள் அல்ல.
So God has never changed.
ஆகவே தேவன் மாறவே இல்லை.
He is exactly the same.
அவர் அப்படியே தான் இருக்கிறார்.
Then what is the difference between law and grace?
பிறகு பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் என்ன வித்தியாசம்?
Now listen carefully.
தயவாய் கவனித்து கேளுங்கள்.
Under the law people tried to obey the commandments, they could not.
பிரமாணத்தின் கீழாக கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முயற்சி செய்தார்கள், அவர்களால் முடியவில்லை.
Under grace,
கிருபைக்கு கீழாக,
we not only obey the commandments but obey the spirit of the commandments and God gives us the strength to do that.
நாம் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுவது மட்டுமல்ல, அந்த கற்பனைகளுக்கு ஆவிகளுக்கும் நாம் கீழ்ப்படுகிறோம். என்ன ஆவியில் எழுதப்பட்டால் அதற்கும் கீழ்ப்படுகிறோம். தேவன் அதற்கு வேண்டிய கிருபைகளை தருகிறார்.
That is why Jesus said, now we don't only not commit adultery but we don't even lust with our eyes.
இப்பொழுது நாம் விபச்சாரம் செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, நம்முடைய கண்களினால் இச்சையோடு கூட பார்க்காமலும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
Not only don't commit murder, we don't even get angry with people.
கொலை செய்யாதிருப்பாயாக என்று மட்டுமல்ல, கோபம் படக்கூடாது என்று சொல்கிறார்.
The New Testament, in the New Covenant, we obey the Spirit of the law in addition to the commandment also.
அவே புது உடன்படிக்கையிலே நாம் பிரமாணத்துக்கு கீழ்ப்படுவது மட்டுமல்ல, அந்த பிரமாணத்தின் ஆவி என்ன என்று பார்த்து அதற்கும்
கீழ்ப்படுகிறோம். Is actually God's power helping us to keep the commandment.
அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக தேவனுடைய பலன் தான் கிருபை.
That's what grace really is.
அதுதான் கிருபை.
But many people have not understood grace, so they think grace is just a way of forgiving people who keep on disobeying it.
கீழ்ப்படியாமல் தொடர்ந்து இருக்கிறவர்களை மன்னிப்பது தான் கிருபை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது கிருபை அல்ல.
And that is the deception that you find in many parts of Christendom today.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே பல பகுதிகளில் இருக்கக்கூடியதான வஞ்சனை இதுதான்.
They don't like to hear the word obedience.
கீழ்ப்படுதல் என்ற வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை.
They like to hear of God's promises.
தேவ வாக்குத்தத்தங்களை கேட்க
விரும்பவில்லை. God loves you.
தேவன் நேசிக்கிறார். உங்களுக்காக
கரிசனைப்படுகிறார். You are a very important person in God's eyes.
தேவனுடைய கண்களிலே நீ முக்கியமானவன்.
You are the son of a king.
நீ ராஜாவின் மகன்.
You can live like a king.
நீ ராஜாவைப் போல வாழலாம்.
You ask God to make your earthly standard of living like that of a king's son.
ராஜாவுடைய மகன் எப்படி வாழ்வானோ அதுபோல தேவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியாது.
God for a better car, better house.
நல்ல காரை நல்ல வீட்டை கேள்.
Because you are a king's son.
நீ ராஜாவுடைய மகன்.
This is the gospel being preached today.
இன்றைக்கு இந்த சுவிசேஷம் தான் பிரசங்கிக்கப்படுகிறது.
But what does grace actually do?
ஆனால் கிருபை உண்மையாலுமே என்ன செய்யும்?
Grace helps us to overcome sin.
கிருபையானது பாவத்தை மேற்கொள்ள உதவி
செய்யும். When you understand sin is disobedience to God's commandments.
பாவம் என்பது தேவ கட்டளைகளை மீறுவதாகும்
என்றார். It says in Romans 6:14.
ரோமர் 6:14
இலே பார்க்கிறோம். The next chapter here.
அடுத்த அதிகாரம்.
Sin shall not rule over you because you are not under law but under grace.
நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது.
If I were to paraphrase that.
இதை நான் விளக்கிச் சொன்னால்,
under the law you could not keep God's commandments.
பிரமாணத்துக்கு கீழாக உங்களாலே தேவனுடைய கட்டளைகளை கீழ்படிய முடியவில்லை.
You did everything in your own effort.
ஏனென்றால் உங்கள் சொந்த முயற்சியினாலே அவைகளை செய்தீர்கள்.
So you kept on disobeying.
ஆகவே நீங்கள் கீழ்ப்படியாமல் அல்லது பாவம் செய்து
ஆனால் இப்பொழுதோ you are under grace.
நீங்கள் கிருபைக்கு கீழாக
God's power.
தேவனுடைய வல்லமை
God's power.
தேவனுடைய வல்லமையினாலே
you can keep the commandments.
நீங்கள் கற்பனைகளை கைக்கொள்ளலாம்.
The other time you try to do it for some time and you failed.
மற்ற நேரங்களிலே நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் தோற்று விடுகிறீர்கள்.
Think of this fan that runs in our homes.
நம்முடைய வீடுகளிலே சுத்தக்கூடிய ஃபேனை பாருங்கள்.
Before electricity was invented.
மின்சாரம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பதாக
the old kings in India used to have fans called pankas.
பங்கா என்கிறதான காற்றாடிகளை தான் பழைய ராஜாக்கள் வைத்திருந்திருப்பார்கள்.
People, one slave would stand behind the screen and keep on turning it with his hand.
ஒரு அடிமை அந்த திரைக்கு பின்னாக நின்று கொண்டு அதை கையில் சுற்றி கொண்டே இருப்பான் அந்த காத்தாடி வீசுவதற்காக.
Give some air to the king.
அந்த ராஜாவுக்கு காற்று அடிக்க முடியாது.
But how long can he do it?
எவ்வளவு நேரம் அதை செய்ய முடியும்?
After half an hour, 45 minutes, he gets tired and the next fellow has to take over.
அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆன உடனே அவன் களைத்து விடுவான். அடுத்த அடிமை வந்து அதை சுத்த ஆரம்பிப்பான்.
That is a picture of life under the law.
இதுதான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய படம்.
If you had to turn the fan in your house with your hand.
உங்க வீட்டிலே ஃபேன் ஓட வேண்டும் என்று சொல்லி நீங்க கையிலே சுத்தி கொண்டே
இருக்கிறீர்கள்.
எவ்வளவு நேரம் சுத்த முடியும்?
After some time you'll be tired.
கொஞ்ச நேரம் கழித்து களைத்து போய்விடும்.
But once electricity is invented.
ஆனால் மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே
it's not your effort anymore.
இனிமேல் உங்களுடைய திறமை அல்ல.
You put on the switch and it runs.
சுவிட்சை போட்ட உடனே ஃபேன் சுத்துகிறது.
That is the difference between law and grace.
பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் இதுதான் வித்தியாசம்.
And it runs much faster than when you turn with your hand.
நீங்கள் கையினாலே சுத்தக்கூடிய அந்த வேகத்தை காட்டிலும் இப்பொழுது அதிக வேகமாக
ஓடுகிறது. So when people don't understand grace.
கிருபை ஜனங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால்
they live under the law.
பிரமாணத்தின் கீழாக வாழ்கிறார்கள்.
Even though they say they are New Testament Christians.
புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் கூட
it is something like giving a gift of a car to a barbarian.
ஒரு
ஜங்கு
மலை ஒரு காட்டு வாசிக்கும் இடத்திலே ஒரு காரை வெகுமதியாக கொடுப்பதை போல
there is a car by which you can travel in future from one place to another.
நீ தேவைப்படும் பொழுது நீங்கள் இனிமேல் நடக்க வேண்டாம் இந்த காரிலே நீங்கள் போகலாம் என்று சொல்லி ஒரு காரை பரிசீலித்து விட்டு வருகிறீர்கள்.
And so what does he do?
அவன் என்ன செய்கிறான்?
He doesn't know that this can run on its own.
அது தானாக ஓடும் என்று அவனுக்கு தெரியாது.
And he pushes and pushes and pushes and pushes the car.
அவன் காரை தள்ளி 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 ஒரு இடத்துல இன்னொரு
இடத்துக்கு போறான். And you come back after 1 year.
ஒரு வருஷம் கழித்து அங்க
போகிறீர்கள். How are you enjoying this car?
கார் எப்படி பாருந்தது என்று கேட்கிறீர்கள்.
Oh, it's so difficult since we got this car.
ஐயோ அந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம் தள்ளி தள்ளி கையெல்லாம் வலிக்கிறது.
Yes, it was easier when we were walking.
நாங்க நடக்கும்போது ரொம்ப ஈஸியா
இருந்துச்சு. How is that?
எப்படி அது?
Car actually makes life easier for everybody else.
கார் எல்லாருக்கும் வாழ்க்கையை சொகுசாய் மாற்றி கொடுக்கிறதே.
No, he says, we found it very difficult.
இல்லை இல்லை எங்களுக்கு அந்த காரை ரொம்ப தள்ளப்படுது. இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம்.
We were pushing.
நாங்கள் தள்ளி கொண்டிருந்தோம்.
Oh, he says, that is not what you should have been doing.
நீங்கள் அப்படி செய்திருக்க கூடாது.
You know what you are supposed to do?
கார் எப்படி ஓட்டணும்?
The car is supposed to run. You got to start the engine and run it.
நீங்க என்ஜின் எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டா கார் தானா ஓடும்.
I filled it with petrol for you.
உங்களுக்காக பெட்ரோல் போட்டுக்கிறேனே.
You could have gone to the gas station and kept on filling it with petrol and you could have driven.
அதுக்கப்புறம் பெட்ரோல் தீந்து போனா கூட நீங்க பெட்ரோல் போட்டு காரை ஓட்டிட்டே இருக்கலாமே.
I'll show it to you now.
இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
Start the engine and put them inside.
நீங்க கார் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி நீங்க எல்லாரும் உள்ள உட்கார வச்சிருங்க.
And they said, this is amazing. I never knew that we could go like this.
இது தெரியாதே இப்படியும் போலாமா? உங்களுக்கு தெரியாதேன்னு சொல்றார்கள்.
What fools we were that we didn't know.
வருஷம் எவ்வளவு புத்தினரா இருந்து தள்ளிக்கிட்டே இருந்தோம்.
That is exactly the message I have to give to many Christians.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதே செய்தி தான் நான் கொடுக்க வேண்டி இருக்கிறது.
Come to Jesus, all you who labor and are heavy laden, trying to push your life and push your life and push your life.
உங்களுடைய வாழ்க்கையை தள்ளி 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 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று அழைக்கிறார்.
Experience the power of God.
தேவனுடைய வல்லமையை ருசித்து பாருங்கள்.
The grace of God.
தேவனுடைய கிருபையை அனுபவித்து பாருங்கள்.
2 Corinthians 12:9 says grace equals God's power.
2 கொரிந்தியர் 12:9 லே பார்க்கிறோம் தேவனுடைய கிருபை என்பது தேவனுடைய பலம்.
My grace is sufficient for you because my power is made perfect in your weakness.
உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆகவே என் கிருபை உனக்கு போதும்.
My grace equals my power.
என்னுடைய கிருபை என்றால் என்னுடைய பலன்.
It's like electric power.
மின்சார சக்தியை போல.
The power that runs the car.
ஒரு காரை உந்தக்கூடிய சக்தியை போல.
It's not like the hand rickshaw which you pull.
நீங்கள் கட்டி இழுக்கக்கூடியதான சைக்கிள் ரிக்ஷாவை போல அல்ல. கை ரிக்ஷாவை போல அல்ல.
It is another power that drives the car.
இந்த இப்போது இந்த காரை ஓட்டுவது வேறு ஒரு சக்தி.
Hand rickshaw is your own power.
கை ரிக்ஷா உங்களுடைய சொந்த பலன்.
What a difference between a hand rickshaw even a cycle rickshaw.
சைக்கிள் ரிக்ஷா உங்களுடைய சொந்த பலம் தான்.
But a car.
ஆனால் கார்
டிஃபரெண்ட்.
அது வித்தியாசமா இருக்கு.
The difference between law and grace.
கிருபைக்கும் பிரமாணத்துக்கும் இதுதான் வித்தியாசம்.
Burning the fan with your hands or with electricity. That's the difference between law and grace.
கையினாலே காத்தாடை சுத்துவது, மின்சாரம் காத்தாடை ஓட்டுவது, இதுதான் கிருபைக்கும் வித்தியாசம்.
In the new covenant, God is not saying obedience is not important.
அவே புது உடன்படிக்கையில் கீழ்ப்படிதல் என்பது முக்கியமல்ல என்று ஆண்டவர் சொல்லவில்லை.
He says no.
இல்லை.
You can obey at a higher level than the Old Testament.
பழைய உடன்படிக்கையின் நிலையை காட்டிலும் புதிய உடன்படிக்கையில் நீங்கள் அதிகமான நிலையிலே நீங்கள் கீழ்ப்படியலாம்.
I'm giving you grace.
நான் உங்களுக்கு கிருபை கொடுக்கிறபடினாலே.
Very, very much better than the Old Covenant.
பழைய உடன்படிக்கையை காட்டிலும் மிக மிக மேன்மையானது, முக்கியமானது.
See, in the Old Testament,
பழைய ஏற்பாட்டில்
read in Deuteronomy chapter 28.
உபாகமம் 28 அதிகாரத்தில் வாசிக்கிறீர்கள்.
On what basis did they obey God?
அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தது எதன் அடிப்படையிலே?
We've already seen the power which is different in the new covenant.
புதிய ஏற்பாட்டிலே வித்தியாசமாக இருக்கக்கூடிய பலனை நாம் பார்த்தோம்.
Law was obeying with your own strength.
பிரமாணம் என்பது உங்களுடைய சொந்த பலனினாலே கீழ்ப்படிய முயற்சிப்பது.
Turning the fan with your own hand. உங்களுடைய
சொந்த கையினாலே காத்தாடி சுத்துவது.
In the new covenant,
புது உடன்படிக்கை,
the much better obedience with God's power.
அதை காட்டிலும் மேன்மையான கீழ்ப்படிதல், ஆனால் தேவ வல்லமையினாலே.
The fan turning much faster with electric power.
இப்பொழுது அந்த ஃபேன் வேகமாக சுத்துகிறது, ஆனால் மின்சார சக்தியினாலே.
Now let's look at the motive for obedience in the Old Testament.
பழைய உடன்படிக்கையிலே கீழ்ப்படிதலுக்கு உள்ளதான ஒரு உள் நோக்கம் என்ன?
Deuteronomy 28.
உபாகமம்
14 verses.
முதல் 14
வசனம். The Lord says,
ஆண்டவர் சொல்கிறார்,
If you obey me,
நீ என்னை கீழ்ப்படிந்தால்,
you will be blessed in so many ways.
நீ பல விதங்களிலே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்.
Your business will be blessed.
உன்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும்.
Your family will be blessed.
உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்.
You will be healed.
நீ குணமாக்கப்படுவாய்.
You won't have any sickness.
வியாதிகள் இருக்காது.
And you will not have any financial difficulty.
பொருளாதார நெருக்கடி இருக்காது.
The rain will come and bless your fields.
மழை வந்து உன் வயல்வெளிகளை ஆசீர்வதிக்கும்.
And you will be on top and you'll never be slaves to anybody.
நீ யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டாய், கீழாகாமல் மேலாவாய்.
Just obey me.
எனக்கு கீழ்ப்படிந்தால்
something like a father tells his child.
ஒரு தகப்பன் பிள்ளைக்கு சொல்கிறது போல,
child,
சின்ன பிள்ளை,
obey me, I'll give you a chocolate.
நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் சாக்லேட் தருகிறேன்.
Or to another child, you obey me, I'll take you all for a picnic.
இன்னொரு பிள்ளையை பார்த்து, நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் பிக்னிக் கூட்டிக்கொண்டு போகிறேன்.
Or to an older child, you obey and do well and I'll get you a bicycle.
அதோட பெரிய பையனிடத்திலே, நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன்.
And there's an incentive for them to obey.
ஆகவே அவர்கள் கீழ்ப்படிவதற்கு ஒரு ஊக்கம் கொடுக்கப்படுகிறது.
It's like offering a bonus in a company.
ஒரு கம்பெனியில் போனஸ் கொடுப்பதை போல.
There's an incentive to work.
ஆகவே வேலை செய்வதற்கு ஒரு ஊக்கத்தொகை
கொடுக்கப்படுகிறது.
ஒரு வெகுமதி.
Obey for reward.
வெகுமதிக்காக கீழ்ப்படிதல்.
That was the motive with propel them into obedience.
அவர்களை கீழ்ப்படிய செய்த அந்த உந்து சக்தி அதுதான்.
And then in Deuteronomy 28 verse 15 till the end of the chapter.
15th வசனத்திலிருந்து அந்த 28th அதிகாரம் கடைசி பகுதி வரை
உபாகம். All those remaining 54 verses.
மீதி உள்ள 54 வசனங்களிலே
it is threats.
பயமுறுத்தல்.
Threats of punishment.
தண்டிப்பேன் என்கிற பயமுறுத்தல்.
Don't obey me.
நீ எனக்கு கீழ்ப்படியாவிட்டால்
I will give you sickness.
நான் உனக்கு வியாதியை தருவேன்.
I give you boils.
கொப்பளங்களை தருவேன்.
I make you mad.
உன்னை பைத்தியக்காரனாக்குவேன்.
And your enemies will rule over you.
உன்னை சத்துருக்கள் உன்னை ஆளுவார்கள்.
You will have financial difficulties.
பொருளாதார நெருக்கடி.
Your crops will not flourish.
பயிர்கள் விளையாது.
You won't get any rain.
மழை பெய்யாது.
And you'll suffer like anything.
நீ பாடுபடுவாய்.
And you'll get sicknesses from which you can never be healed.
நீ குணமாக்கப்பட முடியாத வியாதிகள் உனக்கு வரும்.
And they are afraid.
பயந்து விட்டார்.
And out of fear they say, okay, we'll obey.
இல்லை இல்லை, நாங்கள் கீழ்ப்படிந்து விடுகிறோம் என்று
சொல்கிறார். That's the second method we use with our children.
நம்முடைய பிள்ளைகள் இடத்திலே நாம் பயன்படுத்தக்கூடிய இரண்டாவது வழி.
With smaller children,
சிறு பிள்ளைகளை பார்த்தால்,
if you don't obey me,
கீழ்ப்படியாட்டி,
I'll use the rod.
நல்ல அடி கொடுப்பேன்.
If you don't obey me,
எனக்கு கீழ்ப்படியாவிட்டால்,
I will not allow you to go and play today.
இன்னைக்கு விளையாட்டு கிடையாது.
And if you don't obey me,
கீழ்ப்படியாவிட்டால்,
you will not get that reward.
இந்த பொருள் உனக்கு வாங்கி தர மாட்டேன்.
If you don't obey me,
கீழ்ப்படியாவிட்டால்,
I'll punish you in some other way.
வேறு விதத்தில் உன்னை தண்டிப்பேன்.
And if you're an older child,
பெரிய பையனா இருந்தால்,
grown up son,
வளர்ந்த பையன்,
if you don't obey me,
நீ கீழ்ப்படியாவிட்டால்,
when I write my will, I will not pass any inheritance to you.
சொத்தை எழுதும் பொழுது உன் பெயரை விட்டு விடுவேன்.
And people are afraid.
பயந்து விட்டார்.
Children and they obey.
பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்கள்.
It is out of the fear of punishment.
தண்டனை கிடைத்து விடுமோ என்கிற பயம் பயத்தினாலே.
And the hope of reward.
அல்லது வெகுமதி கிடைக்குமே என்ற நம்பிக்கையினாலே.
Old Testament obedience was.
பழைய உடன்படிக்கையில் எல்லா கீழ்ப்படிதலும் அப்படித்தான் இருந்தது.
That is how we treat children.
இப்படித்தான் நாம் பிள்ளைகளை நடத்துகிறோம்.
But
ஆனால்
in the New Testament,
புது ஏற்பாட்டிலே,
it's not like that.
அப்படி அல்ல.
There is no chapter like Deuteronomy 28 in the New Testament.
உபாகமம் 28 அதிகாரத்தை போல புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம் இல்லை.
If you obey God, he'll give you all these rewards.
நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் இந்த வெகுமதி எல்லாம் உனக்கு தருவார்.
In the Old Testament, there was even a promise like this.
பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம்
இருக்கு. If you don't give your tithe, I will curse you all.
நீ தசமபாகம் கொடுக்காவிட்டால் நான் உங்கள் எல்லாரையும் சபிப்பேன்.
You read that in Malachi 3.
மல்கியா 3 அதிகாரத்தில் வாசிங்க.
And if you pay your tithes, I'll open heaven and pour out the blessings upon you.
தசமபாகத்தை கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானங்களை திறந்து உங்களுடைய பண்டக சாலையை நிரப்புவேன்.
Why did they pay their tithe?
அவர்கள் ஏன் தசமபாகம் செலுத்தினார்கள்?
Out of hope of reward,
பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்,
and fear of punishment,
தண்டனை கிடைக்குமே என்ற பயத்தினாலே.
But there's no such verse in the New Testament.
புதிய ஏற்பாட்டில் அப்படி வரப்பட்ட வசனங்கள் இல்லை.
But many pastors may try to frighten you with that verse in Malachi chapter 3.
மல்கியா 3 அதிகாரத்தில் இருக்கிற வசனத்தை வைத்து அநேக பாஸ்டர்மார்கள் உங்களை பயமுறுத்தலாம்.
Please tell them that the old covenant has been abolished.
பழைய உடன்படிக்கை நீக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுங்கள்.
Or they may try to entice you with the hope of reward mentioned in Malachi 3.
அல்லது மல்கியா 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களிடத்தில் சொல்லி உங்களை நியாயவசனமாய் இழுக்க பார்ப்பார்.
Please remember there is no curse for those who are in Christ.
கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு சாபம் இல்லை.
God loves a cheerful giver today.
உற்சாகமாய் கொடுக்கிறவனை தேவன் அன்பு கூறுகிறார்.
He doesn't want anybody to give money to him out of fear of punishment.
தண்டனை கிடைத்துடுவோம் என்ற பயத்தினாலே யாரும் தமக்கு பணத்தை கொடுக்க தேவன் விரும்பவில்லை.
Some preacher tells you if you don't give your money to God you'll give it to the doctor and you'll have to go to the hospital.
நீ தேவனுக்கு பணத்தை கொடுக்காவிட்டால் அந்த பணத்தை நீ டாக்டருக்கு கொடுப்பாய் வக்கீலுக்கு கொடுப்பாய் என்று பயமுறுத்துவார்கள்.
What is that?
அது என்ன?
That is a Deuteronomy 28 type of old testament type of fear people are bringing you into.
பழைய ஏற்பாட்டு பயத்தை உபாகமம் 28 அதிகாரத்தில் இருக்கிற பயத்தை இப்போது உங்களுக்கு கொண்டு வருகிறார்கள்.
I am a servant of the new covenant and I want to set you free from that old covenant fear.
நான் புது உடன்படிக்கையின் ஊழியனாய் இருக்கிறேன். பழைய உடன்படிக்கையினுடைய பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறேன்.
Listen to these old testament preachers.
இந்த பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு பிரசங்கர்களை நீ கவனிக்க வேண்டாம்.
They are followers of Moses not of Jesus Christ.
அவர்கள் மோசேயை பின்பற்றுகிறவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அல்ல.
You find Jesus and the apostles speaking like that.
இயேசுவும் அப்போஸ்தலரும் இப்படி பேசுகிறதை பார்த்திருக்கிறீர்களா?
Bringing people to give money.
பணத்தை கொடுக்க ஜனங்களை பயமுறுத்துவது.
Cursing them with Malachi 3.
மல்கியா 3 சொல்லி சபிப்பது.
Or promising them some reward.
அல்லது இது கிடைக்கும் என்று சொல்வது.
If you give God will bless you.
இதை கொடுத்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்வது.
One or two people to give testimony of how they got something when they paid their tithe.
அவர்கள் தசமமாக கொடுக்கும் பொழுது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று சொல்லி 2-3 பேர் சாட்சி சொல்ல வைப்பார்.
What did Jesus tell the rich ruler who came to him?
இயேசுவினிடத்தில் வந்த அந்த ஐஸ்வர்யவானியாகிய அந்த அதிபதியினிடத்தில் ஆண்டவர் என்ன
சொன்னார்?
முதலாவது தசமபாகத்தை யூதாஸ் காரியத்தில் கொடு என்று சொன்னாரா?
He said go and give all your money away and come to me without your money. I want your soul.
நீ போய் பணத்தை எல்லாம் நீ விட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பணம் இல்லாமல் நீ வா, உன் ஆத்மாவை எனக்கு வேண்டும் என்று
சொன்னார். Have you heard a preacher say that?
எந்த ஒரு பிரசங்கியார் இதை சொல்வதை பார்த்திருக்கிறீர்களா?
Jesus said it.
இயேசு சொன்னார்.
The true disciples of Jesus will say that.
இயேசுவின் மெய்யான சீஷர்கள் இதை சொல்வார்.
We are interested in your soul not in your money.
எங்களுக்கு உங்களுடைய பணத்தில் விருப்பம் இல்லை, உங்களுடைய ஆத்மாவில்
விருப்பம் இல்லை. Preaching on obedience today is in the wrong way.
ஆகவே இன்றைக்கு கீழ்ப்படுதலை கொடுத்து பிரசங்கிக்கிற பிரசங்கம் எல்லாம் தவறான விதத்தில்
இருக்கிறது. The New Testament, what is the motive for obedience?
புதிய ஏற்பாட்டிலே கீழ்ப்படுதலுக்கு எது உந்துதல் சக்தி?
Only one thing.
ஒரே ஒரு காரியம்.
John chapter 14.
யோவான் 14 அதிகாரம்.
Jesus said in verse 15.
15 வசனத்தில் இயேசு சொன்னார்.
If you love me,
நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால்,
keep my commandments.
என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள்.
There is an if.
அங்கே ஒரு நிபந்தனை இருக்கிறது.
There is no threat.
பயமுறுத்தல் இல்லை.
Jesus wants your obedience out of love.
அன்பு நிமித்தமாய் வரக்கூடிய கீழ்ப்படுதல் தான் இயேசுவுக்கு தேவை.
Love me, it's all right.
நீ என்னை நேசிக்காவிட்டால் பரவாயில்லை.
You're not going to be punished.
அதற்காக உனக்கு தண்டனை கிடைக்க போகுது.
Heavenly Father is a good father.
இந்த பரலோக பிதா நல்ல தகப்பன்.
How does he treat people who disobey him?
அவருக்கு கீழ்ப்படியாத இருக்கிறவர்களை எப்படி நடத்துகிறார்?
Matthew 5:45.
மத்தேயு 5:45.
He makes the sun to rise on the good and the evil people.
நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார்.
And he sends the rain on the fields of the righteous farmer and the unrighteous farmer.
நீதிமானாகிய விவசாயியின் மேலும் அநீதியுள்ள விவசாயம் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார்.
Jesus says you all be good like your heavenly father is good.
உங்கள் பரலோக பிதா நல்லவரா இருக்கிறது போல நீங்களும் நல்லவரா இருங்கள் என்று சொல்கிறார்.
God blesses people who disobey him.
அவரை கீழ்ப்படியாத ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறார்.
Look at the number of people in the world who disobey God every day.
ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாத இருக்கிற எத்தனையோ ஜனங்களை பாருங்கள்.
They live to the age of 90.
90 வயது வரை உயிர் வாழ்கிறார்கள்.
They have big houses.
வீடுகளை கட்டுகிறார்கள்.
Many of them are not sick.
அநேகர் வியாதியா இல்லை.
You think all the sick people in the hospital are all those who disobedient to God?
மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகள் எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று நினைக்கிறீர்களா?
You think all those who are disobedient are sick and poor?
கீழ்ப்படியாதவர்கள் எல்லாருமே வியாதிப்பட்டு பலவீனர்களாய் தரித்திரராய் இருக்கிறார்களா?
God doesn't want obedience that comes out of fear.
பயத்தின் நிமித்தமாக வரக்கூடிய கீழ்ப்படிதல் தேவனுக்கு தேவையில்லை.
One of the great things that Zechariah said at the birth of John the Baptist was in Luke chapter 1.
லூக்கா 1 அதிகாரத்திலே யோவான்
நாம்
பயம் இல்லாமல் அவரை சேவிக்க போகிறோம்.
That is how the new covenant is.
இப்படிதான் புதிய உடன்படிக்கை இருக்கிறது.
No fear.
பயம் இல்லை.
Not serving for reward.
ஒரு வெகுமதிக்காக ஊழியம் செய்கிறவர்களை
love me.
என்னை நேசித்தால்
it has value before God.
அன்பின் நிமித்தமாய் வந்தால் தேவனுடைய பார்வையில் அதற்கு மதிப்பு உண்டு.
What if you don't love him?
அவரை நேசிக்காவிட்டால் என்ன?
Don't obey him.
கீழ்படிய வேண்டாம்.
Go and run your own life, do what you like.
உங்கள் சொந்த வாழ்க்கை நீங்களே என்ன செய்யுங்கள் விரும்புகிறபடி வாழுங்கள்.
Don't do business with God.
தேவனோடு கூட நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம்.
Give to God thinking, oh God will bless me.
தேவனை ஆசீர்வதிப்பார் என்று எண்ணி தேவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம்.
That is like giving money into a bank that offers you more interest.
அதிக வட்டி கிடைக்கக்கூடிய பேங்க்ல உங்கள் பணத்தை போடுவது போல.
Some banks will give you only 4% interest.
சில வங்கிகளிலே 4% தான் வட்டி கொடுக்கிறார்கள்.
Another bank offers 9% interest.
சில வங்கிகள் 9% வட்டி கொடுக்கிறார்கள்.
Wonderful.
ஓ பரவாயில்லை.
And then some preacher says you give to God, he'll give you 100 times.
தேவன்ட கொடுங்க அந்த பேங்க்ல போட்டீங்கன்னா 100% தேவன் திரும்ப கொடுப்பார்னு சொல்றாங்க.
Everybody will want to give to God.
எல்லாருமே தேவனுக்கு கொடுக்க விரும்புவாங்க.
Business transaction.
என்னால இது ஒரு வியாபார பணப்புழக்கம்.
Deception.
இவங்க எல்லாம் வஞ்சனை.
Don't be deceived by all this type of preaching.
இப்படிப்பட்ட பிரசங்கத்தினாலே வஞ்சிக்கப்பட வேண்டாம்.
Jesus says if you love me keep my commandments.
என்னை நீ அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்.
If you love me give cheerfully.
என்னை நேசித்தால் உற்சாகமாய் கொடு.
God doesn't want a single paisa from you which you don't give out of love.
அன்பில் அன்பில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு பைசா கூட தேவனுக்கு தேவையில்லை.
God doesn't want any obedience from you that does not come out of love.
அன்பில் நிமித்தமாய் வரக்கூடாத எந்த கீழ்ப்படிதலும் தேவனுக்கு தேவையில்லை.
Why do we obey?
ஏன் நாம் கீழ்ப்படுகிறோம்?
Because that pleases the Father.
அது பிதாவை பிரியப்படுத்துகிறது.
It says about Jesus in Philippians chapter 2.
பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் இயேசுவை பற்றி பார்க்கிறோம்.
That when Jesus became a man,
இயேசு மனிதனான பொழுது,
came as a man,
இந்த பூமியிலே மனிதனாக
வந்த பொழுது, he emptied himself of all those resources he had as God.
அவர் தேவனாய் இருக்கும் பொழுது தனக்கு உள்ள எல்லா திறமைகளையும் அவர் வெறுமையாக்கி விட்டார்.
He did not give up being God.
அவர் தேவனாய் இருந்ததே விட்டுவிடவில்லை.
He was still God on earth. That's why he accepted worship.
அவர் பூமியில் இருக்கும்போது தேவனா இருந்தார் ஆகவே தான் ஆராதனை ஏற்றுக்கொண்டார்.
பட் ஹி டிட் நாட் யூஸ் காட்ஸ் பவர், ஹி லிவ்ட் அஸ் எ மேன்.
அவர் மனிதனாகத்தான் வாழ்ந்தாரே ஒழிய அவர் தேவனுடைய வல்லமையை பயன்படுத்தி வாழவில்லை.
ஹி ரிசீவ்ட் தி பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் ஜஸ்ட் லைக் யூ அண்ட் ஐ கேன் ரிசீவ்.
நீங்களும் நானும் எப்படி பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியுமோ அதுபோல அவர் பெற்றுக்கொண்டார்.
இட் சேஸ் ஆஸ் எ மேன் வாட் டிட் ஹி டு? வெர்ஸ் 8.
எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் மனுஷ ரூபமாக இருந்தவர் என்ன செய்தார்?
பிலிப்பியன்ஸ் 2:8.
பிலிப்பியர் 2:8.
ஹி ஹம்பிள்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் பிகேம் ஒபீடியன்ட் டு தி பாயிண்ட் ஆஃப் டெத்.
அவர் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்வினார்.
ஒபீடியன்ட்.
அவர் கீழ்ப்படிந்தவராகி.
And we follow in his footsteps.
அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறோம்.
His humility was seen in obedience.
அவருடைய தாழ்மை கீழ்ப்படிதலிலே காணப்பட்டது.
Your humility will be seen in obedience.
உன்னுடைய தாழ்மையும் கீழ்ப்படிதலிலே காணப்படும்.
Let's bow our heads for a moment of prayer.
ஒரு நிமிஷம் ஜெபத்திலே நம் தலைகளை வணங்குவோம்.
Will you say, Lord,
ஆண்டவரே என்று சொல்வீர்கள்,
deliver me from serving you out of fear.
பயத்திலே உமக்கு ஊழியம் செய்கிற காரியத்திலிருந்து என்னை
விடுதலை. Deliver me from trying to do business with you.
உம்மோடு வியாபாரம் செய்கிற காரியத்திலிருந்து என்னை
விடுதலை. I love you Jesus for dying for me.
நீ எனக்காக ஆண்டவரே நீர் மரித்தீரே என்று நேசிக்கிறேன்.
I want to obey you because I love you.
நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படினால உமக்கு கீழ்ப்படிய
விரும்புகிறேன்.
நன்றி ஆண்டவரே.
ஆமென்.
ஆமென்.
God bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.